வணக்கம் ராதாகிருஷ்ணன் அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்திருக்கும் பின்னணியில் தினகரனுக்கு ஆதரவான 19 எம்எல்ஏக்கள் தங்களது ஆதரவை விலக்கிக் கொள்வதாக ஆளுநரிடம் மனு சமர்ப்பித்துள்ளார்கள். இதன் மூலம் இந்த ஆட்சி கவிழும் என்று சிலர் சொல்கின்றார்கள், இல்லை கவிழாது என்று சிலர் சொல்கின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுகிறது, கவிழுமா கவிழாதா?
என்னை பொறுத்தவரை இந்த அரசுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை என்பது நிச்சயமாக உறுதிதான். ஏனென்றால் 19 எம்எல்ஏக்கள் விலகிவிட்டால் அந்த சாப்ட்வேர் மார்க் என்று கூறுவார்களே, 117 எம்எல்ஏக்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த அனைத்தையும் திமுக தலைவர் செயல் தலைவர் ஸ்டாலின் கூறுவது போல கதை வசனம் டைரக்ஷன் அனைத்துமே டெல்லியிலிருந்து நடைபெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக டெல்லியினுடைய அந்த சப்போர்ட் இருக்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கம் நீடிக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக 2019 லோக்சபா தேர்தல் வரை நிச்சயமாக இந்த அரசு நீடிக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து.
ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போலவே அந்த 117 எம்எல்ஏக்கள் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அவரது ஆட்சி கவிழ்ந்து விடுந்தானே இல்லையா?
நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதான். ஆனால் இந்த அரசை பொறுத்தவரை, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பொறுத்தவரை, ஒரு முதல்வரை முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த கட்சி உறுப்பினர்களே அந்த முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்று ஒரு சான்று கொடுக்கும் போது, இல்லைனா தன்னுடைய கையொப்பமிட்டு ஒரு கடிதம் கொடுக்கும் பட்சத்தில் அது என்ன விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த எம்எல்ஏக்கள் இருப்பார் என்றது அவர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் அரசு இந்திய அரசியல் சாசன சட்ட பிரகாரம் அந்த எம்எல்ஏக்களுடைய கூட்டம் கூட்டினது பிறகுதான் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்க முடியும். அந்த முடிவு ஏற்கனவே ஆகிவிட்டது. இன்னும் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுத்தால் கூட அதுலயும் எடப்பாடி பழனிசாமி தான் பெரும்பாலனுடைய வாக்குகளை பெறுவார். இந்த ஒரு நிலை இருக்க பாக்கி இருக்கும் எம்எல்ஏக்கள் இவரை சப்போர்ட் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார்கள். இல்லை என்றால் அவருடைய தகுதி அவர்கள் இழந்து விடுவார்கள். சோ இந்த தகுதி இழந்து விட்டதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டிக்கான வரையளைவு ஏறத்தால் ஒரு 108 எம்எல்ஏ தேவை என்ற ஒரு நிலை வரும். அந்த 108 எம்எல்ஏக்கு மேலேயே எடப்பாடியிடம் இப்ப உள்ளனர். அப்போ எந்த ரீதியை பார்த்தாலும் இதையெல்லாம் ஏன் நான் கூறுகிறேன் என்றால், ஒரு ஆளுநரானாலும் சரி மத்திய அரசானாலும் சரி, நான் என்ன கூறுகிறேனோ அந்த ஒரு பணியில் தான் யோசிப்பார்களே. ஏனென்றால் இந்த அரசாங்கம் அவங்களை பொறுத்தவரை நீடிக்க வேண்டும். அதனால் எல்லாம் நேர்மையாக அரசியல் சாசன சட்ட பிரகாரம் நடக்கும்.
அப்படி பார்த்தால் கூட தமிழக சட்டமன்றத்தில் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம் தானே? அப்படி ஒருவேளை கொண்டு வந்தால் ஆட்சி கவிழும் வாய்ப்பு ஏற்படும் அல்லவா?
நிச்சயமாக கவிழ்ந்துவிடும். ஆனால் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துக்கொள்வதும் அதனுடைய அந்த முழு அதிகாரம் வந்து சபையினுடைய ஸ்பீக்கரிடம் இருக்கிறதுனால் அந்த சபையினுடைய ஸ்பீக்கர் வந்து இக்கணம் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருப்பதனால் அவர்கள் எப்படி அந்த தேர்தலை நடத்த வேண்டும், இல்ல மறைமுகமாக நடத்த வேண்டுமா, இல்ல நேரடியாக சென்ற முறை நடந்த மாதிரி நடத்த வேண்டுமா என்று அவர் அந்த தீர்மானத்தை எடுக்கலாம். எப்படி திமுகவினரும் அதுபோல மற்ற பலரும் வந்து அதிமுக எம்எல்ஏகள் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி அதிமுக பிரபுகளும் காங்கிரசினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அதை தாண்டி திமுகவிலும் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய எல்லாம் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் யார் யாருக்கு வாக்களிப்பார் என்று உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக எடப்பாடிக்குத்தான் முன் தூக்கம் என்று நான் கருதுகிறேன். எடப்பாடி அரசாங்கம் நிச்சயமாக ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷனை வந்து வென்றுவிடும் என்ற சூழ்நிலை தான் இப்போது தமிழகத்தில் நிலவுகிறது.
சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்திருக்கும் பின்னணியில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலாவை இவர்கள் மாற்றுவார்கள் நீக்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாமோ?
நிச்சயமாக அந்த ஒரு நிபந்தனையின் பேரில் தான் August 21 மதியம் 12 இவர்கள் வந்து கட்சி அலுவலகத்துக்கு வர வேண்டிய அந்த நிகழ்வு கொஞ்சம் சற்றே தள்ளி போயிட்டு. ஏனென்றால் அந்த ஒரு டிக்ளரேஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி அக்கணம் தயாராகவில்லை. ஆனால் அதன் பிறகுதான் ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் போல அவரே வந்து தன் கையொப்பமிட்ட ஒரு நகலை வந்து அனுப்பி வைத்தார் பன்னீர்செல்வத்துக்கு. சோ நிச்சயமாக ஒரு புதுக்குழு அமைப்பு தான் போடுறது. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இப்ப இருக்கும் சூழ்நிலையில் வந்து ஒரு பொதுச் செயலாளர் இல்லை என்ற நிலையைத்தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார். இதுவே போதுமானது என்று நான் கருதுகிறேன். அதனால் தான் அந்த வழிகாட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் ஒருங்கிணைப்பாளரும் அமைக்கப்பட்டுக் கொள்ளார்.
அடுத்து, தமிழ்நாட்டில் மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தரும் வகையில் உச்ச நீதிமன்றம் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு தர முடியாது என்று அறிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் குறிப்பாக மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது?
இது நிச்சயமாக ஒரு பெரும் கொந்தளிப்பு கூடிய விஷயம்தான். ஏனென்றால் நீட் தேர்வே வந்து ஒரு பெரும் பிரச்சனைக்கு உள்ளான ஒரு தேர்வு தான். ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும் அந்த மெடிக்கல் காலேஜினுடைய ஃபெசிலிட்டிஸோ அதனுடைய டீச்சிங் ஸ்டாஃபோ இப்போ ஒரு பீகார்லேயோ ஒரு மற்ற மாநிலங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு ஆசாம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு காஷ்மீர் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த சூழலை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக மெடிக்கல் படிப்பை பொறுத்தவரை நிச்சயமாக அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து இந்த மாணவர்களுக்கு அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ இப்ப இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கும்போது, நீட்டே ஒரு பிரச்சனையா இருக்கும்போது அது உள்ளில் தமிழகத்துக்கு இவ்வளவு பிரச்சனை மறுபடியும் ஏன் வருகிறது என்றால், அங்கிருக்கும் அந்த கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் மற்ற மாணவர்களுக்கு போகிறதே, மற்ற மாநில மாணவர்களுக்கு போகிறதே அந்த ஆதகம் இருக்கிறது. இரண்டாவதாக தன் மாணவர்களுக்கு அந்த கட்டமைப்பை அளிக்க முடியவில்லையே என்ற ஆதகமும் தமிழக அரசாங்கத்தோடும், அதுபோல யாரெல்லாம் சரியாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லா மனதிலும் இந்த புண் இருக்கத்தான் செய்கிறது. இது என்றைக்கு மாறும் என்று இப்போதைக்கு இக்கணம் கூற முடியாது.
மிக நன்றி ராதாகிருஷ்ணன் அவர்களே.
நன்றி.